நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் யோகேஷ் புஷ்பராஜா.
பிழைப்பதற்கு மட்டும் வருந்த வேண்டுமெனில் வாழ்நாட்கள் போதாது, ஏனெனில் இந்த வாழ்க்கையில் இழப்புகள் தான் அதிகம். செப்டம்பர் 10 உலகெங்கும் தற்கொலை எதிர்ப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. மரணம் சோகமானது, தற்கொலை சோகமானது மட்டுமல்ல துயரமானதும் கூட. ஒருவர் தற்கொலை செய்து கொள்வது அல்லது அந்த முடிவை எட்டுவது அவரை மட்டுமல்ல அவரை சுற்றியிருக்கும் அனைவரையும் பாதிக்கும் ஒரு விடயமாகும். இன்று சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட ஒருவர் தற்கொலை செய்து கொள்வது சர்வசாதாரணமாகிவிட்டது. ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ள தெரியாமல் சமூகத்தின் நெருக்கடி காரணமாக மனமுடைந்து டனல் விஷன் என்னும் குறுகிய கண்ணோட்டத்தில் தனது எதிர்காலத்தை கணித்து இதுபோன்ற தவறான முடிவுகளை பலர் எடுக்கின்றார்கள். எத்தனையோ துன்பங்களில் நாம் துவண்டாலும் இன்னல்களால் இடிந்து போனாலும் இயல்பான மரணத்தை எதிர்கொள்ள தயாராவதே நமது இயல்பாகும். ஆனால் ஒரு மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் நிலைக்கு போகிறான் என்றால் அவன் எவ்வளவு மனவேதனை அடைந்திருப்பான் மற்றும் இந்த முடிவினை எடுக்கும் முன் எத்தனை மாற்றுத் தீர்வுகளை யோசித்திருப்பான் என்பதனையும் நாம் ஒருமுறை எண்ணித்தான் பார்க்க வேண்டும். தற்கொலை செய்வதற்கு ஒரு நொடி தைரியம் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் தைரியம் வேண்டும். தற்கொலை குறித்து பேசும் இந்த நேரத்தில் நமது சமுதாயத்தில் நடந்த சில பொதுவான நிகழ்வுகளை இங்கே நாம் பார்ப்போம். பெற்றோர் இருவர் மருத்துவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், ஒரு மகன் ஒரு மகள் என்ற அளவான குடும்பம், இரு பிள்ளைகளுமே படிப்பில் சோடி போனவர்கள் அல்ல, நன்கு படித்தனர், உயர்கல்வி படிக்கும் மகனுக்கு நிறைய நண்பர்கள், படிப்பில் கொஞ்சம் கவனம் செய்திருந்ததால் தேர்வில் அவன் நினைத்த அளவுக்கு பெறுபவர்கள் கிடைக்கவில்லை, தேவையான அளவு மதிப்பெண் பெறவில்லையே, பெற்றோரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற இயலவில்லையே என்ற அங்கலாய்ப்பு அவன் மனதை குடைந்தெடுத்தது. இந்த சமுதாயத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற தவிப்பு அவனை சங்கடப்படுத்தியது. யாரிடமும் மனம் திறந்து பேச இயலவில்லை. வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம், என்னை இனி யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று தீர்மானித்த அவன் தன்னை சுற்றி ஒரு தடுப்பு வளையத்தை தானே ஏற்படுத்தி கொண்டான். திஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் என்று அவன் முடிவு செய்த பின் எழுதிய நீண்ட மன்னிப்பு கடிதத்தினை அவனது பெற்றோர் வாசிக்கும் போது அவனது வாழ்வு முடிந்திருந்தது. அது ஒரு இளம் குடும்பம், இருவரும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். ஆனால் அலுவலகத்தில் ஆட்குறைப்பு காரணமாக அவனது வேலை திடீரென பரவி போனது. இரு வருமானங்கள் ஒரு வருமானமாக குறைந்தது. வீட்டில் அவனது ஸ்டேட்டஸும் குறைந்தது. தொடர்ந்து வேலை தேடினான். அவனது தகுதிக்கு ஏற்றாற் போன்ற வேலை அமையவில்லை. வேலை தேடுவதே அவன் வேலையாயிற்று. மன உளைச்சலில் விழுந்தான். வாழ்க்கையில் ஏற்படும் பின்னடைவான தருணங்களில் மனம் தளர்ந்து போதல் மனித இயல்புதான். இவ்வேளைகளில் குடும்பம், நண்பர்களை துணையாக பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். ஆனால் அது அவனுக்கு அமையவில்லை. சமூகத்தின் பார்வையில் அவன் ஒரு கையாலாகாதவன், பொறுப்பெற்றவன், தற்போது வேலையற்றவன். மனம் உடைந்து போன அவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் அவள் கூறிய ஒரு சொல் அவனை சுக்குநூறாக்கியது. த லாஸ்ட் ஸ்ட்ரா தட் ப்ரோக் த கேமல்ஸ் பேக். தற்கொலை தான் ஒரே முடிவு என்று நம்பினான். இப்போது அவனது குழந்தைகள் அன்பாக அழைக்க ஒரு அப்பா அந்த வீட்டில் இல்லை. இவர்கள் முதிர்ந்த தம்பதியினர், வசதியான குடும்பம். அவருக்கு இல்லாத வசதிகளும் இல்லை, இல்லாத நோய்களும் இல்லை. டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்ரைட்டிஸ், அஸ்மா, ஹார்ட் கண்டிஷன், கிட்னி டிசீஸ், ஐ ப்ராப்ளம், ப்ராஸ்டேட் என்று நீண்ட பட்டியலை விட அதிகமானது அவர் எடுக்கும் மாத்திரைகளின் எண்ணிக்கை. அன்றாட உணவை விட தனது மருந்து மாத்திரைகள் அதிகமாக இருப்பதாக அவர் அடிக்கடி ஜோக்கடிப்பார். இருந்தாலும் அவரால் வாழ்க்கையை ஒருவாறாக கொண்டு நடாத்த முடிந்தது அவரது மனைவி அருகில் இருக்கும் வரை. எந்த இழப்பினையும் விட கொடுமையானது முதிய வயதில் தனது ஆத்மார்த்தமான துணையை இழப்பது என்பதே. மனைவியின் மறைவின் பின் அவர் உடைந்து போனார். தான் மற்றவர்களுக்கு ஒரு பாரமாகிவிட்டேனே என்று எண்ணத் துவங்கினார். இனி ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்வியுடன் தனது முடிவுக்கு தயாரானார். அவர் தினசரி எடுக்கும் மாத்திரைகளே மொத்தமாக அவரை இறுதி யாத்திரைக்கு தயாராக உதவின. உலகிலிருந்து வலிந்து விடைபெற்றுக் கொண்டார். இங்கே குறிப்பிட்ட நிகழ்வுகள் யாவும் பொதுவானவையே. எங்கும் அவர் வாழ்விலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளே. மேலத்தைய நாடுகளில் தற்கொலைகள் பற்றிய நிகழ்வுகளுக்கு அரசாங்கமோ மற்றைய ஊடகத்துறையினரோ எந்தவித முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை, மற்றும் விலாவாரியாக அவற்றை விவரிப்பதும் இல்லை. அது ஒரு ஊடக தர்மம் மட்டுமல்ல, சட்டத்துக்கு புறம்பான செயலாகவும் கருதப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் மரணத்துக்கு காரணமாக விளங்கும் 10வது முக்கிய காரணி தற்கொலை என உலக சுகாதார நிறுவன ஆய்வு தெரிவிக்கின்றது. மேலும் 15 முதல் 29 வயதுக்கு இடைப்பட்டோரில் தற்கொலையே அவரது இறப்பின் 2வது பெரிய காரணமாக அமைகின்றது. உலகில் 1/3 தற்கொலைகள் வளரும் நாடுகளில் ஏற்படுகின்றன. தற்கொலை செய்யும் பெண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் ஆண்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மேலும் உயிர் சேதமில்லாத தற்கொலை முயற்சிகள் பாராசூசைடல் ஆக்ட் காரணமாக காயம் மற்றும் நீண்ட கால குறைபாடுகளும் ஏற்படலாம். மேற்கத்திய உலகில் இளைஞர்கள் மற்றும் பெண்களினால் இம்முயற்சிகள் மிகவும் அதிகமாக மேற்கொள்ளப்படுகின்றன. மதம், கௌரவம் மற்றும் வாழ்க்கை அர்த்தம் போன்ற கருத்துக்கள் தற்கொலை பற்றிய பார்வைகளில் எப்போதுமே ஆதிக்கம் செலுத்தி வருவது எல்லோரும் அறிந்ததே. தற்கொலை மற்றும் தற்கொலை முயற்சிகள் முன்னர் சட்டவிரோதமானதாக இருந்தபோதும் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளில் இப்போது அவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் தற்கொலைக்கு முக்கிய காரணம் படிப்பின்மை என்று நம்பப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைய சூழலில் சினிமா, டிவி பிரபலங்கள், பொறியியல், மருத்துவ மாணவர்கள், ஆசிரியர்கள், தொழிலதிபர்கள் என்று படித்த மக்களிடையேதான் தற்கொலைகள் அதிகமாக நடைபெற்று வருகின்றன என ஆய்வுகள் கூறுகின்றன. தற்கொலைக்கான பொதுவான காரணங்கள் பல. அவமானம், தனிமை, கோபம், விரக்தி, சமூக நெருக்கடி, வாழ்வு பற்றிய குழப்பம், திருமணம் சார்ந்த குடும்ப பிரச்சனைகள், குடும்ப தகராறு, குழந்தை இல்லாத காரணம், மன அழுத்தம், உடல் வலி, நோய்கள், காதல் தோல்வி, தேர்வில் தோல்வி, தொழிலில் தோல்வி, சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடி, கடன் சுமை, பழி வாங்கும் முயற்சி, மது போதைக்கு அடிமையாதல், பாலினம் சார்ந்த பிரச்சனைகள், மனநோய் மற்றும் வறுமை என நீளுகின்றது இந்த பட்டியல். தற்கொலை எண்ணம் வந்தவர்கள் அந்த நொடியில் அந்த ஒன்றை மட்டுமே நினைப்பார்கள். ஒரு பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதையே நாங்கள் டனல் விஷன் என்று சொல்லுவோம். அவர்களது வாழ்க்கையில் நடந்த அல்லது நடக்கும் அழகான விடயங்கள் அவர்கள் நினைவுக்கு வரவே வராது. தங்களது தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்களே மீண்டும் மீண்டும் நீரினுள் அமிழ்த்திய பந்து போல் மேலே மேலே வரும். இந்த நேரங்கள் தான் ஆபத்தானவை. இந்த எண்ணங்களுடன் தனிமையை நாடும் அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள். தற்கொலை முயற்சியில் ஈடுபட போகின்றவரை எப்படி அடையாளம் காண்பது? அவர்கள் தங்களுடைய தற்கொலை விருப்பத்தை யாரிடமாவது வேறு வழியில் தெரிவித்திருப்பார்கள். தங்களுக்கு வாழ்க்கையிலே மிக முக்கியம் என கருதுகின்ற ஒரு பொருளை எளிதாக யாருக்காவது கொடுத்து விடுவார்கள். விடைபெறுவது போன்ற தொனியுடன் தொலைபேசியில் பேசுவார்கள். தற்கொலை குறிப்புகள் எழுதி வைத்திருப்பார்கள். பதற்றமாக இருப்பார்கள் அல்லது எதிலுமே ஈடுபாடு காண்பிக்காமல் இருப்பார்கள். இந்த ஆரம்ப அறிகுறிகளை காணும்போது இவற்றை எப்படி நாம் தடுக்கலாம்? முதலில், மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் தனிமையில் இருப்பதை முடிந்தவரை நாம் தடுக்க வேண்டும். எந்த பிரச்சனைகளையும் குடும்பத்தினருடன் அல்லது நண்பரிடத்தில் தயக்கமின்றி கலந்துரையாட ஒழுங்குபடுத்த வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளுடன் போதிய நேரத்தை செலவிட்டு மற்றும் தேவையான சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை மனம் திறந்து பேச அனுமதிக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை நேருக்கு நேர் பேசித்தீர்க்கலாம். இல்லையில் மனநல ஆலோசகர்களிடம் கப்பிள் கவுன்சிலிங், ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் போன்ற முறைகளில் பெறலாம். மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் நிச்சயம் உளவியல் நிபுணர்களின் மருத்துவ சிகிச்சையை பெற வேண்டும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தன்னம்பிக்கையை மாணவர்களிடத்தில் உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்வி இரண்டையுமே சமமாக பார்க்கும் பக்குவத்தினை அவர்களிடம் வளர்க்க வேண்டும். பருவ வயதில் எதிர்பாலினத்தவரின் மீது உருவாவது காதல் அல்ல, அது ஒரு விதமான ஈர்ப்பு, இன்ஃபேச்சுவேஷன் என்பதை புரிய வைக்க வேண்டும். நண்பர்களுக்கிடையில் தவறுதலான சிந்தனைகள் வளராமல் இருக்க இது உதவலாம். பொருளாதார சிக்கலில் உள்ளவர்களுக்கு நண்பர்களோ அல்லது வேறு நிறுவனத்தினரோ முடிந்த உதவிகள் செய்யலாம். தனிமையை தவிர்த்து நண்பர்களுடன் அல்லது குடும்பத்தினருடன் நேரத்தினை செலவிடலாம். தேவை ஏற்படின் மனம் திறந்து பேச ஒரு சிலரை தயார்படுத்தியும் வைத்திருக்கலாம். ஹெல்ப் லைன், மென்டல் ஹெல்த் லைஃப் லைன் போன்ற விவரங்களை அறிந்து அவர்களது தொலைபேசியில் வைத்திருப்பதும் அவசியமாகும். மேலும் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் தங்களை வேறு வகையில் ஈடுபடுத்தி கொள்ள முயல வேண்டும். டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் டு கெட் மோர் சோஷியலி ஆக்டிவ் அண்ட் ஆக்கியபைடு. உதாரணமாக விளையாட்டு, தியானம், ஆன்மீகம் மற்றும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் அவர்களது மன அழுத்தத்தை குறைக்கலாம். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தற்கொலை எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வல்ல என தெளிவதும், மேலும் மற்றவர்களுக்கு இதனை உணர வைப்பதும் நம் ஒவ்வொருவரினதும் கடமை என உறுதிமொழி கொள்வோமாயின் இன்னுமொரு அனாவசியமான உயிரிழப்பை வெற்றிகரமாக நாம் தடுக்கலாம். இறைவன் தந்த உயிரை இயற்கை கொண்டு போகும் முன் வேண்டாம் இந்த விபரீத முடிவு. சாதிக்க பிறந்தவர்கள் தான் நாம். கோழி போல சாவதற்க அல்ல.
படைத்தவர் யோகேஷ் புஷ்பராஜா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.